அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையும் இந்தியாவும் செய்து கொள்ளவிருக்கும் விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையை இந்தியாவின் மாநிலமாக்க முயற்சிப்பதாக இலங்கையின் தேசிய சுதந்திர முன்னணி குற்றம் சாட்டியிருப்பது குறித்த செய்திகள், தலித் தொழில் முனைவோரின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கும் தமிழகத்தில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து ஒரு செவ்வி,
தலித்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நிலமோ இல்ல சொத்துக்குள்ள இல்லாம தான் வந்து கஷ்டப்பட்டு தான் அங்க இந்த மாதிரி தொழிலுக்கு வர்றோம். வரும்போது இந்த மாதிரி பேங்க்ல போயிட்டு நாங்க அப்ரோச் பண்றப்போ எங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு.
பிரிட்டிஷ் மகாராணியார் இரண்டாம் எலிசபெத்தை சந்தித்தது குறித்து நடிகர் கமலஹாசனின் நினைவலைகள்,
காலத்தின் மாற்றமும் மனிதனின் முன்னேற்றத்தையும் புரிந்து கொண்ட அவர் மிக எளிமையாக மிகவும் பரந்த.
சிரியாவிலும் ஈராக்கிலும் நடக்கும் யுத்தத்தில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது குறித்த ஒரு பிரத்யேக செய்தி தொகுப்பு உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் இளைய தம்பி தயானந்தா.
எதிர்வரும் நாட்களில் வரவிருக்கும் ஆயிரக்கணக்கான குடியேறிகளை கையாள்வதற்காக ராணுவ தரப்பினரை நகர்த்தியிருப்பதாக ஜெர்மன் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி நாட்களில் 40,000 பேர் ஜெர்மனிக்குள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவசர தேவைகளுக்காக 4,000 திருப்பினர் தயார் நிலையில் வைக்கப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதேவேளை இந்த ஆண்டு 433,000 அகதிகள் மத்திய தரைக்கடலை கடந்திருப்பதாக சர்வதேச குடியேறிகள் அமைப்பு தெரிவிக்கிறது. 2014 வந்த ஒட்டுமொத்த அகதிகளின் எண்ணிக்கையை விட இருமடங்கு அதிகமான இந்த எண்ணிக்கை ஒரு புதிய பதிவாகும்.
ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வந்திருக்கும் குடியேறிகளின் நெருக்கடியை சமாளிப்பதற்கான அவசர நடவடிக்கையை எடுப்பதற்கு உறுப்பு நாடுகள் தவறினால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அவசரகால கூட்டத்தை கூட்டப்போவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் எச்சரித்திருக்கிறார். இந்த பிரச்சினை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் திங்கட்கிழமைக்குள் உறுதியான தெளிவான நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் இது தொடர்பான அவசரகால கூட்டம் ஒன்றை இந்த மாத கடைசியில் தாம் கூட்டப்போவதாக டொனால்ட் டஸ்க் எச்சரித்திருக்கிறார். இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒவ்வொன்றும் கட்டாயம் ஒரு தொகுதி குடியேறிகளை ஏற்க வேண்டும் என்கிற கொள்கைக்கான தமது எதிர்ப்பை 4 கிழக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றன. பிராகில் ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய பிறகு கருத்து வெளியிட்ட செக் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லூஃபிமோமிர் ஷாவ்ரலெக், தமது நாடும் ஹங்கேரியும் போலந்தும் ஸ்லோவாக்கியாவுக்கும் தமது நாடுகளுக்குள் எத்தனை பேரை உள்வாங்குவது என்கிற இறுதி முடிவை தமது நாட்டு அரசுகளே எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்.
துருக்கியின் தென்கிழக்கு நகரமான சிஸ்ரேக்கு உடனடியாக கண்காணிப்பாளர்கள் நுழைய அனுமதிக்குமாறு ஐரோப்பிய மனித உரிமைகள் அமைப்பும் ஐரோப்பிய ஒன்றியமும் துருக்கியை கேட்டுள்ளன. பெருமளவில் குர்திஸ் மக்கள் வாழும் அந்த நகரில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் வருத்தம் அளிப்பதாக அவை தெரிவித்துள்ளன. கடந்த ஒரு வார காலமாக இந்த நகர் ராணுவ ஊரடங்கு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு உணவு, குடிநீர் மற்றும் மின்சார தட்டுப்பாடுகள் நிலவுவதாக நேரடி சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன. இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை கூட அங்கு நிலவுவதாக தெரிய வருகிறது. ஆனால் அங்கு பேக்கரிகள் திறந்திருப்பதாகவும் சொல்லும்படியான பற்றாக்குறைகள் எதுவும் அங்கு இல்லை என்றும் அரசு தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. மறுபுறத்தில் குர்திஸ் சார்பு கட்சியான HDP கட்சி அங்கு 21 சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. இதனை மறுத்திருக்கும் துருக்கிய அரசு கொல்லப்பட்டது ஒரு சிவிலியன் என்கிறது.
எகிப்து அரசின் நிதித்துறைக்கு சொந்தமான நாணய களஞ்சியத்தின் கஜானாவிலிருந்து ஏராளமான தங்கம் மற்றும் வெள்ளியை கொள்ளையடித்த குற்றம் தொடர்பில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை பலரை கைது செய்திருக்கிறது. இந்த கொள்ளை குறித்து அறிவிக்கப்பட்ட மறுநாள் இந்த கைதுகள் குறித்த செய்தியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தின் நிதித்துறையில் வேலை செய்த பணியாளர் ஒருவரும் ஒரு பிளம்பரும் தான் இதில் முக்கிய குற்றவாளிகள் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இவர்கள்தான் கொள்ளையர்கள் உள்ளே செல்வதற்கு உதவியதாகவும் கூறப்படுகிறது. 41 தங்க கட்டிகளையும் 4 வெள்ளி கட்டிகளையும் அவர்கள் களவாடிச் சென்றதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பு இந்த திருட்டு நடந்திருக்கிறது. இந்த கொள்ளை குறித்து முன்கூட்டியே ஏன் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்படவில்லை என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. திருடப்பட்ட தங்கத்தின் பெரும்பகுதி கெய்ரோவில் இருக்கும் தங்க நகைகளுக்கான கடைகளுக்கு ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது.
யமனில் கலகக்காரர்களுக்கு எதிராக போரிடும் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையணி மேலதிக துருப்புகளை அங்கு அனுப்பியிருக்கிறது. எமனின் மத்திய நகரான மாரிபில் இடம்பெறும் முக்கிய போரில் பங்கேற்கவே இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வளைகுடாவில் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்ட யமன் நாட்டைச் சேர்ந்த வீரர்களே அதிகமாக இதில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். யமனில் இடம்பெறும் சமரில் முக்கிய போர்க்களமாக மரிப் நகர் மாறியிருக்கிறது. ஹுதி போராளிகளும் முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சுலைவுக்கு விசுவாசமான படையினரும் நகரின் சந்தையொன்றின் மீது மேற்கொண்ட ராக்கெட் தாக்குதலில் 10 பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவான பொருளாதார கூட்டுறவுக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டால் இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலத்தைப் போல ஆகிவிடும் என இலங்கையின் தேசிய சுதந்திர முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சிபா என்று அழைக்கப்படும் விரிவான பொருளாதார கூட்டுறவுக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதன் மூலம் இலங்கை மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் பாரிய அழிவு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. இது எமது நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு எடுக்கப்படும் ஒரு முயற்சி என்றும் அந்த முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச இதனை தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்துடன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சிபா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விரைவில் இந்தியா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராகிய போது முன்வைக்கப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக அது பின்போடப்பட்டதாக தெரிவித்த விமல் வீரவன்ச, ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதனை அமுல்படுத்த தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடுவதற்கு எமது அரசியல் யாப்பின் கீழ் பிரதமருக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த விமல் வீரவன்ச, ஜனாதிபதியே அதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த விமல் வீரவன்ச, சிபா ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டால் இந்திய வியாபாரிகளுக்கு தடையின்றி எமது நாட்டுக்குள் வந்து வியாபாரங்களில் ஈடுபடுவதற்கு அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் சுய தொழிலில் ஈடுபடும் நபர் முதல் பாரிய வர்த்தக நிறுவனங்கள் வரை சகல இலங்கையர்களுக்கும் தனது தொழில்களை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று தெரிவித்த விமல் வீரவன்ச, இந்தியர்கள் இலகுவாக அதனை கைப்பற்றி விடுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கல்வி, சுகாதார, சட்டம் உட்பட பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற இந்தியர்களுக்கு இலங்கை வந்து தனது சேவைகளை தடையின்றி மேற்கொள்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் பணிபுரியும் நிபுணத்துவம் பெற்ற நபர்களுக்கு தனது தொழில் அவகாசங்களை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று தெரிவித்த விமல் வீரவன்ச, இதனை கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் இலங்கை மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த விமல் வீரவன்ச, இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஒரு இலங்கை குடிமகனுக்கு வழங்கப்படும் சகல உரிமைகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியர்களுக்கு இலங்கையில் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றதாக குற்றம் சாட்டிய விமல் வீரவன்ச, இலங்கை நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றி அமைப்பதற்காகவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே இந்த ஒப்பந்தத்தை தோற்கடிப்பதற்கு கட்சி பேதங்களை மறந்து சகல மக்களும் முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச.
இதனிடையே சிபா எனப்படும் இந்திய இலங்கை பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தின் பின்புலம் பற்றியும் இலங்கையில் சில தரப்பினர் மத்தியில் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து ஏற்பட்டுள்ள அச்சங்கள் பற்றியும் இலங்கையைச் சேர்ந்த பொருளாதார பகுப்பாய்வாளர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கையும் இந்தியாவும் 1998 சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கைச்சாத்திட்டது. அது 2000 இருந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின்படி பொருட்கள் மாத்திரம்தான் சலுகை அடிப்படையான வரி அல்லது வரி இல்லாமலேயே இலங்கை பொருட்கள் இந்தியாவுக்கும் இந்திய பொருட்கள் இலங்கைக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறு. அதனோட அடுத்த கட்டமாகத்தான் இந்த சேப்பா என்பது சேவைகள் துறையே உள்ளடக்கியதாக ஒரு விசரிக்கப்பட்ட சுதந்திர வர்த்தக நிலைப்பாடாக இருக்கின்றது. இவ்வாறு தான் பொதுவாக உலகளாவிய ரீதியில் பிராந்திய ரீதியிலான பொருளாதார கூட்டமைப்புகள் கூட்டுறவுகள் ஐரோப்பிய ஒன்றிய ஐரோப்பிய பொது சந்தை கூட அவ்வாறு தான். சேவைகள் எண்ணும் பொழுது வைத்திய சேவையா இருக்கலாம், சட்டத்துறை சேவையாக இருக்கலாம், இந்த தங்குதடையின்றி வரி கட்டுப்பாடுகள் இன்றி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கை.
பொருளாதார அடிப்படையில் சம அந்தஸ்தில் இல்லாத இரண்டு நாடுகளுக்கு இடையில் வரக்கூடிய இப்படியான ஒரு ஒப்பந்தம் இலங்கையை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க முடியும்?
எந்த ஒரு பிராந்தியத்திலும் எல்லா நாடுகளும் ஒரு சம வலிமை உடைய நாடுகளாக இருப்பதில்லை. குறிப்பாக தென்னாசியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் சனத்தொகை, இந்தியாவின் இயற்கை மூலவளங்கள் உடன் ஒப்பிடும் பொழுது அண்மித்திய நாடுகள் பாகிஸ்தானாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாள இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவுடன் போட்டி போடக்கூடிய தகுதி சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு நாட்டின் சனத்தொகையோ அல்லது பொருளாதார இதை வைத்து நாம் பொருளாதாரம் முன்னேறி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை ஓ ஏனைய இந்தியாவுக்கு அண்மித்திய நாடுகளோ சற்று இந்தியாவுடன் குறைந்த நிலையில் தான் இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்காக நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. எமது திறமைகளை இலங்கை போன்ற நாடுகள் ஓ ஈவன் நேபாள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளோ சில சில துறைகளில் இந்தியாவுடன் போட்டி கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
இப்படியான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இந்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுக்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொழுது கூட கடுமையான எதிர்ப்பு இருந்தது, குறிப்பாக இந்த தொழில்சார் நிபுணர்கள் என்று சொல்லப்படுகின்ற ப்ரொஃபஷனல்ஸ் பகுதியில் இருந்து. அதே போல இந்த பகுதியில் எதிரணி அரசியல் தரப்பில் இருந்தும் கடுமையான எதிர்ப்பு வந்திருந்தது. அந்த திட்டம் இன்னும் இதுவரை நிறைவேறாமல் இருக்கிறது. என்ன காரணத்திற்காக இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள்?
இந்தியாவுடன் உங்களுக்கு தெரியும் 1980s இருந்து இந்த இனப்பிரச்சனை காரணமாக இந்தியாவின் பங்களிப்பு நேரடி மறைமுக பங்களிப்பு காரணமாக ஒரு அச்சம் பீதி குறிப்பாக தென்பகுதி தென் இலங்கை மக்களிடம் ஈவன் ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு வடபகுதி மக்களிடம் கூட இந்தியாவை பற்றி ஒரு அச்சம் இருக்கின்றது. ஆகவே இங்கு பொருளாதாரமும் அரசியலும் சற்று கலந்திருப்பதால் தான் இது இவ்வளவு காலமாக இழுத்தடிக்கப்படுகின்றது. பொருளாதார ரீதியில் அவ்வளவு நியாயம் இருந்தாலும் அரசியல் லாபம் தேட முயல்பவர்கள் இதற்கு அரசியல் கற்பிக்க வலிக்கிட்டு இந்தியா ஒரு பெரிய நாடு, அம்மை விழுங்கி விடக்கூடும் ஒரு காலத்தில் என்றொரு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை அச்சத்தை ஏற்படுத்தி இதற்கும் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார்கள். பொருளாதார ரீதியில் இதன் நன்மை தீமைகள் சாதக பாதகங்களை ஊடகங்களோ அல்லது மக்களோ விவாதிப்பது சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது.
பொருளாதார பகுப்பாய்வாளர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தாவிடம் பேசியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். இந்தியாவில் 2006 மும்பையில் ரயில்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் 12 குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் செய்தி தொகுப்பு.
2006 மும்பை புறநகர் பயணிகள் ரயில்களில் நடைபெற்ற தொடர் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் 12 குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வந்த மும்பை சிறப்பு நீதிமன்றம் இந்த 12 மீது சுமத்தப்பட்டிருந்த தேசத்திற்கு எதிராக போர் செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒருவரை மட்டும் விடுதலை செய்துள்ள நீதிமன்றம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனைகள் தொடர்பான வாதங்களை வரும் திங்கட்கிழமை உள்ளது. நீதிபதி ஷிண்டே முன்பாக வரும் திங்களன்று நடைபெறும் வாதங்களின் போது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டுமா அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பிலான வாதங்கள் துவங்கும். இன்றைய நீதிமன்றத்தின் அறிவிப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜா தாக்கரே, மும்பை மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாகவும் அதே சமயம் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தான் வாதாடப் போவதாகவும் தெரிவித்தார். 2006 நடைபெற்ற இந்த தாக்குதலில் 189 கொல்லப்பட்டனர், 800 அதிகமானோர் காயமடைந்தனர். மும்பை புறநகர் பயணிகள் ரயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயமான மாலை பொழுதில் 15 நிமிட இடைவெளியில் மொத்தமாக 7 வெடிகுண்டு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றன. மாதுங்கா, ககர், மாகின், ஜோகேஸ்வரி, போரிவலி மற்றும் மீரா சாலை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்கள் முதல் வகுப்பு ரயில் பெட்டிகளை குறிவைத்து நடத்தப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் 200 சாட்சிகளிடம் விசாரணைகள் நடைபெற்று தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
செய்தியை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன். தமிழக அரசு தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்றை கடந்த 2 நாட்களாக நடத்தி முடித்த செய்தி குறித்து தமிழோசையில் கேட்டிருப்பீர்கள். இதனிடையே தமிழ்நாட்டில்தான் சிறு மற்றும் மத்திய ரக தொழில்துறையில் தலித் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை நாட்டிலேயே அதிகமாக இருக்கிறது என்று தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சம்மேளனம் என்ற அமைப்பின் தலைவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 23,000 சிறு மற்றும் மத்திய ரக தொழில் நிறுவனங்கள் தலித் தொழில் முனைவோர்களால் நடத்தப்படுவதாக அரசு புள்ளி விவரங்கள் காட்டுவதாக இந்த அமைப்பின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஏஜி சுரேஷ் பாபு நம்மிடம் தெரிவித்தார். தலித் தொழில் முனைவோரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
குறிப்பா சொல்லணும்னா MSME எல்லா கம்பெனிஸுமே பாத்தீங்கன்னாக்க யாரும் வந்து ரொம்ப ஈஸியா தான் நடத்திட முடியாது இந்தியாவை பொறுத்த வரையில. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி என்னுடைய பெரிய வெண்டார் இருப்போம், உதாரணத்துக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்துடைய ஒரு கார் நிறுவனத்துக்கு நான் வந்து ஒரு சப்கான்ட்ராக்டரா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நான் என்னுடைய பொருளை சப்ளை பண்ணி அவங்க கிட்டே இருந்து எனக்கு பேமெண்ட் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் ஆகும். எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சைட்லாம் ஒன்றும் பெருசா கிடைக்கிறதே இல்லை எங்களுக்கு. அதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பிரச்சனை தான்.
அந்த நீங்க சொல்ற அந்த தொழிலை நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற மூலதனம் என்பது அது உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையா, பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த உங்களது இந்த மாதிரி சிறிய நடுத்தர தொழிலை நடத்தும் அனைத்து தொழில் முனைவோர்களும் இதே பிரச்சனையை சொல்வதாக தோன்றுகிறது?
எல்லா MSME கம்பெனி ஓனர்ஸுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு இப்ப குறிப்பா SCக்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா ஒரு பேங்க்ல போய் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கேட்க போறச்ச அவங்க வந்து எங்ககிட்ட கொலாட்டல் கேக்குறாங்க, ஏதாவது அந்த லோனுக்கு
கடனுக்கு ஜாமீன்.
ஜாமீன் கடனுக்கு வந்து நாங்க வந்து பிணையா கொடுக்கணும், ஏதாவது ஒரு நிலம் எடுத்துக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு வீடோ அல்லது ஏதாவது ஒரு வணிக வளாகம் அந்த மாதிரி மாதம் மாதம் வந்து நமக்கு ரெண்ட் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் மாதிரி கொலாட்டல் தான் கேட்கறாங்க. நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா முதல் தலைமுறையா வந்து நாங்க பிசினஸ் பண்ண வர்றோம். எல்லாருமே தலித்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நிலமோ இல்ல சொத்துக்குள்ள இல்லாம தான் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த மாதிரி தொழிலுக்கு வர்றோம். வரும்போது இந்த மாதிரி பேங்க்ல போயிட்டு நாங்க அப்ரோச் பண்றப்போ எங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. சில பேர் எங்களுடைய சமூகத்தோட பேரை கேட்டாலே வந்து நீங்க வந்து திருப்பி கட்ட மாட்டீங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. எங்களை மொத்தமா ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்க பேங்க்ல ரீபேயிங் பண்றதுல தலித்துக்களுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தோட கம்பேர் பண்றாச்ச எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
சந்தை பொருளாதாரத்துல நீங்க வந்து ஒன்றா இணையறதுக்கு இந்த பேங்க் பிரச்சனைகளை தவிர இந்த ஜாமீன் கேட்கிற இந்த பிரச்சனையை தவிர வேற ஏதாவது நிறுவனமயப்பட்ட தடங்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அரசு அதிகாரிகள் ஏதாவது உங்களை வேணும்னே ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா?
இருக்கு சார், அது அரசாங்கத்துல ஒரு சில அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, பட் ஒரு சில அதிகாரிகள் அந்த ஜாதிய கண்ணோட்டத்தோட இருக்கிற ஒரு சில அதிகாரிகள், அதுவும் பாத்தீங்கன்னா மேல்மட்டத்துல யாரும் இருக்கிறது கிடையாது. இந்த IAS அந்த லெவல்ல இருக்கவங்க யாரும் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. அதுக்கு அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த அடுத்த நிலையில இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கா சிந்திக்கிறது கிடையாது. அதே போல கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபிக்கி அந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் அசோசியேஷன்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள், குறிப்பா சொல்லலாம் டாடா போன்ற கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னாக்கா CEO அந்த லெவல்ல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா தலித்துக்குள் வந்து பிசினஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. அங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை. அந்த CEO லெவல் அதுக்கு அடுத்துல இருக்கிற VP லெவல்ல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அகைன் அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் அவங்க பாத்தீங்கன்னாக்க அந்த ஜாதிய கண்ணோட்டத்தோட பாத்துக்கிட்டு.
இது தவிர இப்போ இந்த தலித் தொழில் முனைவோர்கள் வந்து சில குறிப்பிட்ட துறைகள் மட்டும்தான் வந்து அவங்களால செய்ய முடியுது, பிறர் தொடாத சில வேலைகள் சில துறைகள் அதுல தான் அவங்க வந்து முன்ன வராங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, அது உண்மையா?
அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில நாங்க இல்லாத துறையே இல்லைன்ற அளவுக்கு நாங்க இன்னைக்கு எல்லா துறையிலும் இருந்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்ப மங்கள்யான் இந்தியா இன்னைக்கு அனுப்பினார் மங்கள்யான்ல ஒரு கம்ப்ரஸர், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து ஆயில் ஃப்ரீ கம்ப்ரஸர். அதை வந்து தயாரிச்சு அந்த மங்கள்யான் ராக்கெட்ல சப்ளை பண்ண ஒரு 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 எங்களோட உறுப்பினர் அவர் குஜராத்தை சேர்ந்தவர் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஏரியால இருக்கிறாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துறாங்க. பெரிய பில்டர் இருக்கார் ஒருத்தர். சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு தலித்தால் நடத்தப்படுகிறது.
தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சம்மேளனத்தின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஏஜி சுரேஷ் பாபு. அடுத்ததாக ஒரு அறிவிப்பு.
பல நூற்றாண்டு காலமாக தமிழர் வாழ்விலும் கலாச்சாரத்திலும் பெரும் பங்கு வகித்த நாகஸ்வரம் மற்றும் தவிலிசையின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் என்ன?
எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இருட்டா இருக்கு.
மங்கள இசைக்கான ஆதரவு குறைந்து வருவது ஏன்?
இப்ப கோயில்ல அது வந்து அது இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்னு சொல்லலாம்.
தமிழ் சமூகத்தில் மங்கள இசைக்குரிய இடம், அதன் இன்றைய நிலை ஆகியவற்றை ஆராய்கிறது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பிபிசி தமிழோசையில்.
இனி சில சர்வதேச செய்திகள். சிரியாவிலும் ஈராக்கிலும் நடந்து வரும் இஸ்லாமிய கழகப்படையினருக்கும் அரசுகளுக்கும் இடையிலான யுத்தத்தில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது குறித்த பிபிசியின் பிரத்யேக செய்தி தொகுப்பை தமிழில் வழங்குகிறார் சதாத்.
சிரியாவிலும் ஈராக்கிலும் நடந்து வரும் யுத்தத்தில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என அமெரிக்க அரசு நம்புவதாக அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் குளோரின் ரசாயனமானது தொடர்ச்சியாகவும் திட்டமிடப்பட்டும் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக தாங்கள் சந்தேகிப்பதாய் ஐநா புலனாய்வாளர்களும் கூறியிருக்கின்றனர். இத்லிப் மாகாணத்தில் இருக்கின்ற சர்மின் நகரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டபோது ஹெலிகாப்டர் ஒன்று பறப்பதை அங்கிருந்தவர்கள் பார்த்தனர். அதன்பின் குண்டு சத்தம் ஏதும் கேட்கவில்லை. ஆனால் பலர் கீழே விழுந்ததை பார்க்க முடிந்தது. அங்கிருந்த வாசனை, அறிகுறி எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது குளோரின் ரசாயனத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சிரியாவில் அரசின் வசம் மட்டுமே ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாயுவை சுவாசித்த மூன்று பெரியவர்களையும் மூன்று குழந்தைகளையும் காப்பாற்ற மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். அரசின் மீது மட்டுமல்லாமல் ஐஎஸ் குழு மீதும் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அலப்போ நகரில் இருக்கின்ற மரையே பகுதியை ஐஎஸ் குழுவினர் தாக்கி வருகின்றனர். சமீபத்தில் இம்மாதிரி நடத்தப்பட்ட இரண்டு தாக்குதல்களில் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. மஸ்டர்ட் நச்சுவாயுவை ஐஎஸ் குழுவினர் பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து முன்னணி ரசாயன ஆயுத நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டோம்.
இந்த புகைப்படத்தில் பார்க்கும் காயங்களையும் என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்ததையும் வைத்து பார்க்கும்போது இந்த தாக்குதலில் உடல்களில் வெடிப்புகளையும் கொப்புளங்களையும் உண்டாக்கும் மஸ்டர்ட் வாயு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கே வர வேண்டியிருக்கிறது
என்கிறார் ரசாயன ஆயுத தடுப்பு அமைப்பின் சிரியாவுக்கான தலைவர் ஜெரி ஸ்மித். தாக்குதல் நடந்த பிறகு குழந்தைகள் மூச்சு திணறி கடுமையாக இருமுகின்றன என்கிறார் அங்கிருக்கும் இப்ராஹிம் அல் ஜூதி.
என்ன மாதிரி தாக்குதல் நடந்தால் குழந்தைகளுக்கு மூச்சு திணறும்? பெரியவர்கள் நடிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், ரெண்டு மாத குழந்தை கூடவா நடிக்கும்?
குறைந்தது நான்கு தருணங்களில் இம்மாதிரியான ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அடையாளம் கண்டிருக்கிறது. ஐஎஸ் குழுவை பொறுத்தவரை இம்மாதிரி ரசாயன ஆயுதங்களை உருவாக்க தனி பிரிவையே அவர்கள் வைத்திருப்பதாக அமெரிக்கா நம்புகின்றது. மஸ்டர்ட் ஏஜென்ட் எனப்படும் இந்த ரசாயனம் பொடி வடிவில் பயன்படுத்தப்படுகிறது அல்லது பீரங்கி குண்டுகளுடன் சேர்த்து அவை எரியப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மஸ்டர்ட் ஏஜென்ட் என்ற இந்த ரசாயனத்தை தயாரிப்பது எளிது என்றும் தயாரிக்கும் முறையை எளிதாகவே அறிந்து கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈராக்கிலோ சிரியாவிலோ இந்த ரசாயனம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை ஐஎஸ் கண்டுபிடித்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கிறது.
பிபிசியின் செய்தியை தமிழில் வழங்கியவர் சதாத். தனது பிராந்திய அலுவலகங்களை மூடிய ஸ்பெயின் நிறுவனம் ஒன்றின் மீது தொடரப்பட்ட வழக்கில் வேலைக்கென புறப்பட்டு வேலையை முடித்து வீடு திரும்பும் வரையிலான நேரத்தையும் வேலை நேரத்தின் பகுதியாக கருத வேண்டுமென ஐரோப்பிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மேலதிக தகவல்கள். நிரந்தரமான அலுவலகம் இல்லாமல் பணியாற்றும் பணியாளர்களை பொறுத்தவரை வேலைக்கு சென்று வீடு திரும்புவதற்கான நேரத்தையும் வேலை நேரத்தின் பகுதியாக கருத வேண்டுமென ஐரோப்பிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பிய நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் காரணமாக விற்பனை பிரதிநிதிகள், குழந்தைகளை, முதியவர்களை பார்த்து கொள்ளும் பணியாளர்கள், வாடிக்கையாளரின் வீட்டிற்கே சென்று பணியாற்றுபவர்கள் இந்த வரையறையில் அடங்குவார்கள். இந்த தீர்ப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு என பிபிசியின் சட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய யூனியனின் வேலை நேர நெறிமுறைகளின் அடிப்படையில் தொழிலாளர்களின் உடல்நலத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் இந்த தீர்ப்பு குறித்து தெரிவித்துள்ளது. பணிக்கு அமர்த்தியிருப்பவர்களால் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய வேலை நேர நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டன. தொழிலாளர்களின் வேலை நேரம், வேலைக்கு நடுவில் கிடைக்கும் ஓய்வு நேரம், தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் விடுமுறை ஆகியவற்றை இந்த நெறிமுறைகள் தெளிவாக்குகின்றன. எந்த ஒரு தொழிலாளியும் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றாமல் இருப்பதை உறுதி செய்வது இந்த நெறிமுறைகளின் முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் செயல்பட்டு வரும் டைகோ என்ற பாதுகாப்பு உபகரணங்களை பொருத்தும் நிறுவனம் ஒன்று 2011 ஆண்டில் தனது பிராந்திய அலுவலகங்களை மூடியது. இதன் காரணமாக பணியாளர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வாடிக்கையாளர்களின் இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. வாடிக்கையாளர்கள் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால் வீட்டிலிருந்து புறப்படும் நேரமும் வந்து சேரும் நேரமும் தொடர்ந்து மாறி வந்தது. இதையடுத்து தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் தங்களது பிராந்திய அலுவலகங்களை மூடுவது என்று முடிவு செய்ததாலேயே இந்த ஊழியர்கள் தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வேலைகளை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்றனர். தங்களுடைய சொந்த விருப்பத்தின் காரணமாக அவர்கள் அதை செய்யவில்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. பிரிட்டனின் தற்போதைய மகாராணியான 2ஆம் எலிசபெத் பிரிட்டனின் அரச தலைவராக நீண்டகாலம் இருந்தவர் என்ற சாதனையை நேற்று முன்தினம் படைத்தார். இதுவரை அவரது பாட்டியாரான விக்டோரியா மகாராணியாரே பிரிட்டனை நீண்டகாலம் ஆட்சி செய்த அரசியாக இருந்து வந்தார். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக எலிசபெத் மகாராணியார் சென்னைக்கு வருகை தந்தபோது நடிகர் கமல்ஹாசன் இயக்கத்தில் வெளிவரவிருந்த மருதநாயகம் திரைப்படத்தின் படப்பிடிப்பை நேரில் பார்வையிட்டார். இந்த நிலையில் மகாராணியை நேரடியாக சந்தித்து பேசிய ஒருவர் என்ற வகையில் மகாராணியை பற்றியும் அவரது அரச குடும்பம் பற்றியும் தனது கருத்துக்களை நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் பகிர்ந்து கொண்டார் கமல்ஹாசன்.
என் மகள் ஸ்ருதியின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்க. அதுவாக மாறுவது தான் கஷ்டம். ஒரு மோனார்க்காக இருந்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து, அதுவும் அவர்கள் பிடியில் இருந்த ஒரு நாடு சுதந்திரம் அடைந்து அதற்கு பின்னால் ஒரு சாதாரண பிரஜையை போல இங்கே நடமாடுவதும், ஒரு குழந்தையின் மனதில் அந்த ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துவதும் தனி மனித சாதனை என்று நினைக்கிறேன்.
ஒரு மொனார்க்கி அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அது தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த ராணியோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுது?
நிலை உணர்ந்து, உலகின் மாற்றங்களை உணர்ந்து, தம்மையும் மாற்றிக்கொண்ட ஒரு அரச குடும்பமாக நான் இதை நினைக்கிறேன். அதில் முன்னோடியாக நிற்பவர்கள் இவர்களும் ஜப்பானிய குடும்பமும் ஒரு உதாரண புருஷர்களாக சொல்லலாம்.
உங்களுடைய ஒரு கனவு திட்டத்துக்கு, தனது கனவு திட்டமான ஒரு படத்துக்கு வந்து அவங்கள நீங்க அழைக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எதனால வந்தது?
எதேச்சையாக வந்தது. அது நிகழ்ந்த அந்த தேதிகள் எனக்கு வியப்பை அளித்தது. தமிழனுக்கு, அதுவும் ஒரு முதல் சுதந்திர போராட்டத்தின் வித்தையிட்ட சரித்திரத்தில் இந்தியர்களே மறந்து போன ஒருவன் மருதநாயகம் முகமது யூசுப் கான். சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட 1857 ஆண்டு சிப்பாய் மீட்டினிக்கும் முன்னால், 100 வருடங்கள் முன்னால் கிட்டத்தட்ட நடந்திருக்கும் இந்த சுதந்திர போராட்ட வீரனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்பவும் கிடைக்கவில்லை, பிறகும் கிடைக்கவில்லை. அதை இந்த படத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன் சுதந்திர போராட்டத்திற்கு. அவர் தூக்கிலிடப்பட்ட தேதி 1764 அக்டோபர் 13. ராணியார் அங்கு வந்ததும் கிட்டத்தட்ட அதே தேதியில் தான், 13 தான். அது எனக்கு வியப்பாகவும் இருந்தது. மருதநாயகம் தன்னுடைய சுதந்திர குரலை உயர்த்தி பேசிய வசனம் அன்று ராணியாரின் முன்னால் பேசி காட்டப்பட்டது. என்ன பேசப்போகிறோம் என்பதற்கான மொழிபெயர்ப்பும் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. காலத்தின் மாற்றமும் மனிதனின் முன்னேற்றத்தையும் புரிந்து கொண்ட அவர் மிக எளிமையாக மிகவும் பரந்த நோக்குடன் இந்த வசனங்களை இருந்து கேட்டுக்கொண்டதே ஒரு பெரிய வெற்றி.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க, ஏதாவது கோரிக்கைகளை முன்வச்சிருந்தாங்களா?
ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு விஐபி வருவதற்கான ஒரு ஸ்டேட் சிஎம்ஓ பிஎம்ஓ வரும்பொழுது இருக்கும் ஒரு கெடுபடி என்ன இருக்குமோ அந்த அளவு தான் இருந்தது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.